செல்வம், செவி செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே. இந்த குளிர்கால வேளையில் விடிந்தும் விடியாமலும் இருக்கின்ற இந்த காலை பொழுதினில் உங்கள் அனைவரையும் சங்கம் உணலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியினுடைய முதல் குரல் இடனறிதல் அதிகாரத்திலிருந்து, அஞ்சாமை அல்லல் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி இடத்தின் செய்யின். வினை செய்வதற்குரிய வழிவகைகளையெல்லாம் குறைவில்லாதபடி எண்ணி பார்த்து இடத்தோடு புரிந்து வரக்கூடிய குறிப்பிட்ட வினையை ஒருவர் செய்ய முற்பட்டால் அவ்வினையில் வெற்றி பெற அஞ்சாமையை தவிர அவருக்கு வேறு துணை வேண்டாம் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குரல், சிறை நலனும் சீரும் இளர் எனினும் மாந்தர் உரை நிலத்தோடு ஒட்டல் அரிது. மக்கள் கோட்டை பாதுகாப்பும் பிற சிறப்புகளும் இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் நிலைத்து வாழ்கின்ற இடத்திற்கு பகைவர் சென்று அவர்களை தாக்குதல் என்பது கடினமான ஒரு செயலாகும் என்கின்றார் திருவள்ளுவர். நேர்களே, கடந்த வாரம் 10ஆம் தேதி என்பது தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் ஒரு சோகமான நாளாக அமைந்துவிட்டது. 3 பிரபலங்கள் மறைந்த நாள் அது. அவர்களில் முதலாமானவர் தமிழகத்தினுடைய அண்டை மாநிலம், அதாவது தமிழகத்துக்குள்ளேயே அமைந்திருக்கின்ற மாநிலமான புதுவையின் நெல்லித்தோப்பு பகுதியில் 5 முறை சட்டப்பேரவை உறுப்பினராகவும் புதுவையின் பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் புதுவை மாநிலத்தின் முதல்வராகவும் பணியாற்றிய ஐயா திரு ஜானகிராமன் அவர்கள் மறைந்தார். அவர் சிறுவயது முதலேயே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். மிகவும் புதுவையில் ஆட்சிக்கு வர மிகவும் முனைப்புடன் செயல்பட்டவர். ஒரு ஓய்வறியா உழைப்பாளி என்று கூட சொல்லலாம். அவரது எந்தவித பின்புலமும் இல்லாமல் தன் முயற்சியினாலேயே உயர்ந்தவர். புதுவையில் தனியார் மருத்துவ கல்லூரிகள் அமைந்திடவும் டாக்டர் அம்பேத்கர் மணிமண்டபம் அமைந்திடவும் அரசு கோப்புகளை தமிழ் மொழியில் உருவாக்கி பயன்படுத்தவும் திரு ஜானகிராமன் அவர்கள் காரணமாக இருந்தார். கடின உழைப்பாலும் சிறந்த அணுகுமுறையாலும் எல்லோருடைய வரவேற்பையும் பெற்றவர். அவர் கடந்த வாரம் உடல்நலக் குறைவு காரணமாக மறைந்தார். அவர் ஒரு ஓட்டுநர், அவர் கலைஞர் அவர்களுடைய காராக இருந்தாலும் காருக்கு ஓட்டுநராக சில காலங்கள் பணியாற்றியிருந்திருக்கிறார். அறிஞர் அண்ணா அவர்களுடன் அவருடைய வாகனத்தை ஓட்டியிருக்கின்றார். இந்திரா காந்தி அம்மையார் தமிழகம் வந்த பொழுதும் இதுபோன்று நடந்திருக்கிறது. இப்படி ஓட்டுநராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர் முதல்வராக இருந்து பின்னர் ஓய்வு பெற்றார். ஐயா அவர்களுடைய இறுதி ஊர்வலமானது அலங்கரிக்கப்பட்ட வண்டியில் அவருடைய சொந்த ஊரான மரக்கணத்திற்கு எடுத்து சென்ற பொழுது அந்த வாகனம் பழுதாகிவிட்டது. சரி, வேறொரு வாகனத்தினால் கட்டி இழுக்கலாம் என்று பார்த்தாலும் அந்த வாகனம் அசையவில்லை. பிறகு அந்த ஊர்வலத்திலேயே வந்த அவருடைய சொந்த பஸ், அதாவது அந்த வாகனத்தில் அவருடைய இறுதி சடங்கானது நடைபெற்றுள்ளது. ஒரு ஓட்டுநருடைய சிறப்பு இதுவாகத்தான் இருக்க முடியும். ஐயா அவர்களுக்கு தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை அவருடைய குடும்பத்தாருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போலவே மற்றும் ஒரு பிரபலம் கிரிஷ் கர்னாட், அதாவது இவர் வந்து கர்நாடகாவை சேர்ந்தவர், நாடக கலைஞர், ஒரு சில திரைப்படங்களிலேயும் தோன்றி நடித்திருக்கின்றார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் காதலன் திரைப்படத்தில் தமிழக கவர்னராக நடித்திருப்பார். நக்மாவனுடைய தந்தையாக ஒரு சிறந்த கலைஞர். அவருடைய இறந்த செய்தி வந்தவுடன் அந்த அவருக்கான சடங்குகள் செய்யப்போது அரசு மரியாதையுடன் நடத்தப்படும் என்று கர்நாடக முதலமைச்சர் அறிவித்துவிட்டார். ஆனால் அவரது குடும்பம் அதை தவிர்த்து தனிப்பட்ட முறையில் நடத்த விருப்பம் தெரிவித்தார்கள். இறந்து சில மணி நேரங்களேயே அவருடைய உடல் எரியூட்டப்பட்டது. அவர் எப்பொழுதும் அந்தஸ்துகளையோ அடையாளங்களையோ படோடத்தையோ பொருட்படுத்தாத ஒரு கலைஞர். எந்த ஒரு மத சாதி அடையாளமும் இல்லாமல் எளிமையாக வாழ்ந்தவர். அவருடைய இறுதி சடங்குகளும் அதே போலவே நடந்தேறியது. 60களில் இந்தியாவில் உருவான புதிய சினிமா அலையின் முக்கிய காரணகர்த்தாவாக கிரிஷ் இயங்கினார். இவர் மிகவும் ஆங்கில புலமை பெற்றவர். இந்திய தொன்மங்களில் கிரிஷுக்கு வேறு பெரிய ஈடுபாடு உண்டு. பூனே திரைப்படக் கல்லூரியின் இயக்குநராக இருந்தபொழுது இயக்குநராக இருந்திருக்கின்றார். சினிமாவிலும் நாடகத்திலும் ஒரு முக்கிய ஆளுமையாக விளங்கியது கிருஷ்ணனுடைய சிறப்பு. இரண்டு ஊடகங்களின் தனித்துவங்களை நன்கு ஆராய்ந்திருந்ததால் அவருடைய படைப்புகள் குழப்பம் எதுவும் இருந்ததில்லை. அவர் அதே போலவே சமுதாய சிந்தனையும் கொண்டவர். ஆட்சியாளர்களை எப்பொழுதும் விமர்சன கண்ணோட்டத்தோடு அணுகிய கலைஞர் கிரீஷ் கர்ணன். பூனே திரைப்படக் கல்லூரியின் இயக்குநராக இருந்தபொழுது காலகட்டத்தில் இந்திரா காந்தி அம்மையாரின் நெருக்கட நிலை பிரகடனத்திற்கு எதிராக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தவர். கருத்தரங்கங்களிலும் தொலைக்காட்சி விவாதங்களிலும் கலந்து கொண்டவர். அவர் கடைசி காலங்களில் மூச்சு திணறல் குறைபாட்டால் உரிய சிறிய சிலிண்டர் மூக்கில் ரப்பர் குழாயை பொறுத்தபடி வாழ்ந்து வந்தார். 79 வயதான கிரிஷ் பெங்களூரில் நடந்த போராட்டத்தின் பொழுது கொட்டும் மழையிலும் கலந்து கொண்டார். 2018 செப்டம்பரில் நடந்த போராட்டம் ஒன்றில் மூக்கில் தன்னுடைய அந்த குழாய்கள் பொருத்தப்பட்ட நிலையிலேயே கலந்து கொண்டார். சமூகத்தின் தார்மீக குரலாக ஒரு கலைஞன் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று எண்ணி அவர் அப்படியே வாழ்ந்தார். இவர்கள் இருவரை போலவே மற்றும் ஒரு பிரபலம் கிரேசி மோகன். சிலரை பார்த்தால் நாம் எப்பொழுதும் தன்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டு மற்றவர்களையும் மகிழ்த்துக்கொண்டே இருக்கிறார்களே என்று தோன்றும். நகைச்சுவை ஒரு கலையாக கைவரப்பெற்றவர்கள் கிடைக்கும் வரம் அது. கிரேசி மோகன் அதுபோன்ற அரிதான சிலரில் ஒருவர். ஜூன் 10 தேதி அன்று மதியம் மறைந்துவிட்டார் என்ற செய்தி வந்தபொழுது அவருடைய மரணத்தை சட்டென்று ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்தோர் பலர். இரு நாட்கள் சமூக வலைதளங்களில் அவருடைய பெயரை உச்சரித்தபடி இருந்தது தமிழ் சமூகம். பலரும் கிரேசி மோகன் பெயரை தமிழ் சினிமா வசனகர்த்தாவாக மனதில் பதித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்பது அஞ்சலி குறிப்புகளில் நினைவேடுகளை பார்த்தபொழுது தெரிந்தது. குறிப்பாக பலருடைய பதிவுகளில் கமலஹாசனோடு அவர் பணியாற்றிய சினிமாக்கள் பெரும் செல்வாக்கை செலுத்தின. மோகனின் உண்மையான சாதனையும் தமிழுக்காக அவருடைய பங்களிப்பும் சினிமாவுக்காக அவர் தன்னை வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டதும் நாடகத்துறையிலேயே இருக்கிறது. சினிமா அதனுடைய நீட்சிதானே. தமிழ் சினிமாவின் வரலாற்றை மேடை நாடகத்தின் நீட்சிதானே. அந்த தொடர் பயணத்தில் தன்னையும் பொறித்துக் கொண்டவர் மோகன். தமிழில் மேடை நாடகங்களின் பொற்காலத்தில் வரலாற்று நாடகங்களும் புராண நாடகங்களும் கோலச்சின. அதன் உச்சகட்டத்தில் சமூக நாடகங்கள் மேல் நோக்கி வந்தன. சினிமாவில் எழுச்சி பெற்ற பிறகு மேடை நாடகங்கள் தங்கள் செல்வாக்கு இழந்தன. பழைய பாணி வரலாறு புராண நாடகங்கள் இடம் ஆவியான பொழுது சமூக நாடகங்கள் நவீன நாடகமாகவும் நோக்கி நடந்தது. வெகுஜன தமிழ்நாட மேடைகளில் கிட்டத்தட்ட ஆள் ஆர்வமற்று போய்கின்ற நாட்களில்தான் நகைச்சுவை நாடகங்கள் அந்த இடத்தை நிரப்பத் தொடங்கின. நாடகங்களின் வீழ்ச்சி காலத்தில் தன்னுடைய பணியை தொடங்கியவர் மோகன். கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் நாடக உலகில் அவர் பணியாற்றினார். 70களில் மேடை நாடகங்கள் மூலம் தன் பயணத்தை தொடங்கியவர் 90களில் தூர்தர்ஷன் நாடகங்களை கையில் எடுத்த பொழுது தொலைக்காட்சியை தன் தளமாக மாற்றிக்கொண்டார். தனியார் தொலைக்காட்சிகளின் எழுச்சி காலத்தில் தன் கொடியை பறக்கவிட்டவர். இதனுடைய அவருடைய சினிமா பிரவேசமும் 2000 பிறகு புது வடிவமாக உருவெடுத்தது. யூடியூப் சேனல்களில் கூட அவருடைய நாடகம் தலைகாட்ட தவறவில்லை. முக்கியமாக தம் கவனத்தில் கொள்ள வேண்டிய எந்த தளத்துக்கு சென்றாலும் நாடகத்திலேயே மோகனுடைய மனம் நிலைத்திருந்தது. மோகன் கையாண்ட தமிழ் வார்த்தை விளையாட்டு தமிழ் மொழி மீது அவர் கொண்டிருந்த ஆழமான நேசத்தின் வெளிப்பாடுகளில் ஒன்று. பலரும் தெரியாத ஒரு விஷயம், ஆயிரக்கணக்கான வெண்பாக்களை எழுதியவர் அவர் என்பது. மிக ஆழமான தமிழ் வாசிப்பு மோகனுக்கு உண்டு. எழுத்தாளரும் கிரேசி மோகனின் நண்பருமான இரா முருகனின் பேசிக் கொண்டிருந்த பொழுது மோகன் மரபு கவிதைகளில் ஆழமான அறிவை கொண்டிருந்தார் என அவரை 10 வருடங்களுக்கு மேலாக தெரியும். தினமும் குறைந்தது 5 வெண்பாக்களாக எழுதி விடுவார் என்று கூறினார். தமிழ் நகைச்சுவை உலகில் கிரேசி மோகனின் முக்கியமான பங்களிப்பு என்று சொல்ல வேண்டுமானால் நகைச்சுவை என்ற பொருளில் நிறம், சாதி, மதம், இனம், பாலினத்தை வைத்து ஒருவரை இழிவுபடுத்தும் வசனங்களை அவர் அறவே தவிர்த்தது ஒரு முக்கியமான காரணம். அவருடைய நாடகத்தில் பிற்பாடு அது சில திரைப்படங்களிலும் அது பிரதிபலித்தது. செவித்திறன் குறைந்த கதாபாத்திரத்தை கேலி செய்யும் வசனங்கள் இடைபெற்றிருந்தன. பிற்காலத்தில் அதற்காக வருத்தம் தெரிவித்த போது அதன் பிறகு உடல் குறைபாடுகளை கேலி செய்யும் வசனங்களை முற்றிலுமாக தவிர்த்தார் மோகன். தமிழ் நாடகங்களில் ஏதோ ஒரு வடிவில் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று உழைத்து வரும் அர்ப்பணிப்பிற்கோர் பட்டியலில் தன்னையும் இணைத்துக் கொண்ட கிரேசி மோகன் அவருடைய பணி என்றும் நினைவு கூறப்படும். இம்மூவரையும் இழந்து வாடும் அந்த துறையை சேர்ந்தவர்களுக்கும் எல்லோருக்கும் எங்களுடைய வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
நம்ம அழகான ஆக்லாந்துல பெரும்பாலான வீடுகள் பாஃபட் அண்ட் தாம்சன் கம்பெனி மூலமா தான் விற்கப்படுது வாங்கப்படுது. அந்த நம்பிக்கையான கம்பெனி மூலமா நீங்களும் உங்க வீட்டை வாங்கவோ விற்கவோ செய்யணுமா? உடனே நம்ம தமிழ் தம்பதியை தொடர்பு கொள்ளுங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா ரியல் எஸ்டேட் துறையில நல்ல அனுபவம் உள்ள அருமையான தம்பதி. உங்க மனசுக்கு பிடிச்ச வீட்டை அவங்க அழகா தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. உங்க சொந்த வீட்டை விற்கணும்னாலும் நல்ல லாபத்துல செஞ்சு கொடுப்பாங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா நம்பிக்கைக்குரிய பாஃபட் அண்ட் தாம்சன் தம்பதி. தொடர்புக்கான தொலைபேசி எண்கள் சவுந்தர் 021-686-788 ஷீபா 021-678-778 வீட்டு தொலைபேசி 630-1108. இனிமே வீடு வாங்க தயக்கம் உண்டா?
மாஸ்டர்ஸ் வீடு வாங்கிவிட்டீர்களா? குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் கிடைக்கவும் குறைந்த செலவில் இன்சூரன்ஸ் எடுக்கவும் மார்கேஜ் மாஸ்டர்ஸ் 23 வருட அனுபவம் இலவச சேவைக்கு அணுகவும் நாதன் சுவாமிநாதன். மார்கேஜ் மாஸ்டர்ஸ் 619 Dominion Road தொலைபேசி எண் 630-7171 அல்லது 831-707-540. மார்கேஜ் மாஸ்டர்ஸ்.
மாமோய், நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, சாஃப்ரான் போலாங்க மாமா? நம்ம அடுத்த வீட்டா இருக்கானிக்கா, போன வீக்கெண்ட் சவுத் இண்டியன் பஃபேக்கு போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம். நம்மளும் போறோம். உங்களோட வேலை செய்தில அந்த செவத்த தம்பி அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்டரிங் தானாமா. குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்ப மணுக்கால் ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு போனை போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாம்.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Or for our Manukau branch, 57M Cavendish Drive, 263-9999. SaffronIndianRestaurant.co.nz. For more specials and events, follow us on Facebook.
Sir, ரொம்ப ஃபேவரட்டான பர்சன்ஸ் சோ சார் அண்ட் மௌலி சார் சொன்னீங்க. அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்ல ரொம்ப பிடிச்ச ஸ்டைல்னா எது சார்?
சோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து காரணம் வந்து அடைச்சே அப்படின்னு சொல்ற மாதிரி சோ வந்து என்னைக்கு எழுத மாட்டேன். அவர் எழுதினாருன்னா அவருக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, என்கிட்ட முக்தா ராமசாமி வந்து சொன்னார், அவர் செத்துப்பிட்டார். அவர் வந்து கதாநாயகன்ற படத்துக்கு நான் டைலாக் செய்யும் போது மோகன் இந்த ரூம்ல உட்காந்து எழுது, நீ சோ மாதிரி வருவ அப்படின்னார். சோ மாதிரி வந்தேனா இல்லையான்னு தெரியல எனக்கு, பட் ஆனா அந்த ஆசையோட அந்த ரூம்ல போய் உட்காந்து ஒரு நாள் உட்காந்து எழுதினேன் நான். பட் சோ வந்து 3 நாள்ல முடிச்சுட்டாரா முகம் விந்துக்களுக்க. எனக்கு வந்து 30 நாள் ஆச்சு சாக்லேட் கிருஷ்ணா எழுதுறதுக்கு. பட் சாக்லேட் கிருஷ்ணா வந்து இட் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் சோவோட சம்பவம். இங்கே அதுல வந்து கிருஷ்ணர் வருவார். அதாவது என்னைக்கு நீங்க ரசிகனா இருக்கீங்களோ அன்னைக்கு தான் கலைஞனா இருப்பீங்க. ரசிகனா இருக்கிற வரைக்கும் நீங்க கலைஞனா இருப்பீங்க. என்னைக்கு நான்கிற அந்த தட் இஸ் இறைவனோட கையில நம்ம வந்து கருவியா இருக்கணும், கருவியா இருக்க கூடாது.
சார், உங்களோட டிஸ்கஷன் ரூம் என்ன மாதிரி சார் இருக்கும்?
என்னோட டிஸ்கஷன் ரூம் வந்து பாதி நேரம் வந்து நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணது, எனக்கு 15 படம் கொடுத்தவர் கமல்ஹாசன் தான் சார். அவர் வந்து அபூர்வ சகோதரன் போது சொன்னார், அவர் மோகன் இந்த படத்துக்கு நீ எழுதுற நீ டைலாக் நீ இந்த வேலையை விட்டுறணும் அப்படின்னார். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் இதுதான், வேலையை விட்டுறணும்னு சொல்ற டைலாக் தான். உடனே நான் வேலையை விட்டேன் நான். சுந்தரம் கிளேட்டில் ஐ வாஸ் எம்டெக் இன்ஜினியர், லுக்ரேட்டிவ் ஜாப்ல இருந்தேன், நல்லா சம்பாதிச்சிருந்தேன் நான். பட் அந்த ஜாப் விட்டும் போது வீட்டில் எல்லாம் ரொம்ப பயந்தாங்க, ஏதாவது இவ்வளோ பெரிய ஜாப் விட்டான மோகன் அப்படின்ட்டு. பட் தேர் ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸ், பட் ஒரு கிரேசி மோன் இருக்க முடியுமா? இந்த பேட்டி தான் நடக்குமா?
சார், சில விஷயங்கள் வந்து சும்மா யதார்த்தமா டிஸ்கஸ் பண்ணும்போது அது ஹியூமர் செமையா ஒர்க் அவுட் ஆகும், ஆனா ஆன் ஸ்டேஜோ இல்ல ஆன் ஸ்கிரீனோ போகும்போது அது ஒர்க் அவுட் ஆகாது. அதை எப்படி சார் பேலன்ஸ் பண்றீங்க?
ஆன் தி கான்ட்ரரி, இதும் போது சொல்ற போது பெருசா சிரிப்பு வராது, பட் அப்புறம் ஆடியன்ஸை பார்க்கறபோது பயங்கர சிரிப்பு வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அபூர்வ சகோதரர்கள் படத்தில் வந்து நாங்கள் வந்து ரீரெக்கார்டிங் நானும் கமல் சாரும் பார்த்துருந்தோம். அதில் வந்து அந்த குள்ளா அப்பூ இருக்கான் இல்லையா, அவன் வந்து பொன் பார்க்குற ரூபினியை பொன் பார்க்குற போகிற சீனில், ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸுக்கு போகிற சீனில் வந்து கைத்து புரைச்சி, தம்பி மீட்டருக்கு மேலே தானே போட்டேன் அப்படின்னு டாக்ஸி டிரைவர் கேட்பேன், நானே மீட்ருக்கு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வருவார். அது எங்களுக்கு வந்து சிரிப்பே வரல, எங்களுக்கு இது படிக்கிறச்சே பயங்கரமாக சிரித்தோம். ஏன்டா சிரிப்பே வரல, சினிமா எடுத்துக்கப்புறம் சிரிப்பே வரல சிரிப்பே வரலன்னு சொல்லிச்ச போது, அப்போ லெனின் எடிட்டர் லெனின் அவர் சஜஷன் குட் சஜஷன், அவரை தான் சொன்னார், ஏப்பா அவன் குள்ளங்கிறத வந்து நீ வந்து மீட்டர் கீழே வச்சு எடுக்க வேண்டாமா, ஏ நீ பாட்டு எங்கேயோ தள்ளி போயிட்டு எடுக்கிறீ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்ரீராம் வந்து பிசி ஸ்ரீராம் வந்து திருப்பி மழுகெல்லாம் தடவி மழை பெய்யற, அன்றைக்கி மழை பெஞ்சது, அன்றைக்கி மழை பெய்கிற மாதிரி ஒரு சீனை அமைச்சு திருப்பி முதலேருந்து எடுத்தார் அவர். அதனால தான் அந்த லாஃப்டர் வந்தது ப்ரவோகாச்சு. ஸோ த கிரெடிட் கோஸ் டு லெனின் ஓன்லி.
சார், இப்போ உங்களுடைய படங்களில் வந்து சீன் பை சீன் வந்து அந்த ஹியூமர் லெவல் குறையாமல் கண்டினியூஸாக அடித்து வெளுத்து வாங்குவீங்க. ஸோ என்ன ஒண்ணுனா, இப்போ அதுக்கேற்ற மாதிரி சீன் உங்களுக்கு அமைஞ்சிருதா, இல்ல அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி ஹியூமரை நீங்க அமைச்சிடுறீங்களா?
அதான் முதல்ல சொன்னேன், அந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் வந்து அலோவ் பண்ணணும். த பர்சன் ஹூ ரைட்ஸ் த ஸ்கிரீன் பிளே மஸ்ட் அலோவ் தி கமல், அந்த விஷயத்துல வந்து தி பெஸ்ட் மேன். அவர் வந்து ரொம்ப மோஸ்ட் அகாமடேட்டிவ் அண்ட் பர்சீவரன்ஸ் ஆஃப் பர்சீவரன்ஸ் வந்து ரொம்ப உண்டு அவருக்கு, டெனாசிட்டி ஆஃப் பர்பஸ் ரொம்ப உண்டு அவருக்கு. அவர் வந்து தன்னை எப்படி வேணாலும் மாத்திப்பார், சேலஞ்சா மாத்திப்பார் அவர். இப்ப நம்ம புதுசா அதான் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் வந்து கமல் வந்து எங்கிட்ட வந்து ரொம்ப உவேசா பண்ணாத, ரொம்ப கீவாஜா பண்ணாத அப்படிம்பார் அவர். பட் சொல்லிட்டு அவரே பண்ணுவார் அவர். என்னன்னா குஷ்பு வந்து நான் என்ன ட்ரெஸ்ல வருது அப்படின்னு கேட்பார், பர்த்டே ட்ரெஸ்ல வாயா அப்படிம்பார். இவர் ராஜு சொல்லுவார், நீங்க ரொம்ப நாட்டி அப்படிமா, அப்ப நீ மட்டும் என்ன கம்பி நாட்டியா அப்படிம்பாரு. அதை சொன்னது கமல். ஸோ அது மாதிரி ரொம்ப சார், நீங்க மட்டும் உவேசா பண்றீங்களா, கம்மி நாட்டி கம்மி ரொம்ப கம்மி குறைச்ச நாட்டி ரொம்ப நாட்டி கம்மி நாட்டி அப்படிங்கிற பண்ணு பண்ணது வந்து அவர் தான். நான் சொல்லுவேன், சார் நீங்க ரொம்ப கீவாஜா பண்றேன் சார் அப்படின்னா, நான் சொன்னதே எனக்கு திருப்பி சொல்றேன் அப்படின்னு. வாலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 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 ரைட்டர் அவர். வாலி வந்து நான் வந்து இளையராஜாட்ட வந்து அபூர்வ சகோதரர்களும் போது இந்த ராஜா கைய வச்சா பாட்டு வரும் இல்லையா, தன்னா தன்னா, அப்ப பேரே வைக்கிறாங்க, மோட்டார் சுந்தரம் நான் கை போட்டா மந்திரம் தான் அப்படின்னு நான் சொன்னேன். நானே சூப்பரா இருக்கியா அப்படியே முடிச்சுட முகம் அப்படின்னு ராஜா சார். பட் என்னால் வந்து அதுக்கு மேலே பல்லவிக்கு மேலே என்னால் எழுத முடியல, எனக்கு எழுத துப்பு இல்லை. பட் மறுநாள் வாலி வந்தார், என்ன ஐங்கார, என்ன ஐங்கார தான் கூடுவார், என்ன ஐங்கார ஏதோ பல்லவி சொன்னியாம பாம்பே போயிருந்தார் அவர். உடனே அவர் எழுதி கொடுத்தார், அடேங்கப்பா என்ன பாட்டு, ராஜா கையை வச்சா ராங்கா போனதில்லை, பேஜார் பண்ணும் வண்டி தாஜா பண்ணும் வண்டி பேஜார் பண்ணதில்லை அப்படின்னு அவர் அவர் என்னமா ஜோரா எழுதினார்ல அவர் வாலி. எனக்கு வாலி ரொம்ப பிடிச்ச ஒரு ரைட்டர். அவர் வந்து என்னை பற்றி ஒரு நான் அவரை பற்றி கண்ணன் அனுபூதினு ஒரு புஸ்தகம் ஒன்று எழுதினேன் நான், அதை நான் எழுதி கொடுத்த அவர்கிட்ட கொடுத்தேன் நான், வெண்பா எழுதி கொடுத்தேன் நான், கவிதை எழுதி கொடுத்தேன். அதாவது எந்த வேலை ஆனாலும் எந்த வேலை ஆனாலும் கந்த வேலை மறவாத கவிஞரே இந்த நூலை, அதாவது கண்ணன் அனுபூதி, வாலி நீர் வாசித்தால் வையமே வாசித்தால் போலிருக்கும் என்னை பொறுத்து அப்படின்னு எழுதி கொடுத்தேன். அவர் உடனே எனக்கு திருப்பி ஒரு உடனே ஒரு கவிதை ஒன்று எழுதி கொடுத்தார், தட் இஸ் ரமணன் மேல் ராகம் கடந்த கண்ணன் மேல், கண்ணன் மேல் ராகம் கடந்த ரமணன் மேல் வண்ண தமிழ் வெண்பாக்கள் வார்க்கின்றான், என்ன தராசிலிவன் சீரே தமியன் நிறுத்தேன் கிரேசி மோகன் ஞான கிடங்கு அப்படின்னு போட்டு முடிச்சு கொடுத்தார். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது எனக்கு வெளியில பப்ளிஷ் பண்றதுக்கு வெக்கமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்தியா கிளிச்சுக்காக சொல்றேன் நான் இதை, ஏன்னா எனக்கு ரொம்ப கூச்சமா இருந்தது. நான் வாலி சார்ட்டே சொன்ன ரொம்ப கூச்சமா இருந்தார், ஏயா நான் என்ன ஒன்னு ட்ரெஸ்ஸே போட்டுக்கலன்னு நான் சொன்னேன் கூச்சப்படுறதுக்கு, தாராளமா குடியா எங்க வேணாலும் குடியா, நான் இதான் எழுதி தங்கையால் எழுதி கொடுத்தேன், நான் அப்புறம் வேணா ஃபார்வர்ட் பண்றேன் நான் உங்களுக்கு.
சார் இந்த ஓன் ஸ்டோரின்னு சொன்னீங்களா, அப்படின்னா என்ன சார்?
அதாவது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மீன் சொன்னேன் இல்லையா, மீனை வந்து இப்போ பள்ளியை வந்து மீனாக்குற அளவுக்கு நான் ஓன் பண்ணிக்கணும். எனக்கு ஒரு சில கதையை படிச்சுன்னு வரச்சவே எனக்கு டைலாக் தோணும், எனக்கு டைலாக் வழியாக தான் நான் யோசிப்பேன் நான் கதையை நானே, பிகாஸ் ட்ராமாக்காரனாக இருக்கிறதால. ட்ராமாவில் வந்து சினிமாவில் வந்து கதை டைலாக் வந்து க்ளோஸ் அப்னு ஒன்று உண்டு, சினிமா வந்து பார்க்கப்படுவது நாடகம் சொல்ல கூறப்படுவது. த டிஃபரன்ஸ் பிட்வீன் சினிமா அண்ட் ட்ராமா என்னன்னா, சினிமா வந்து பார்க்கப்படுவது க்ளோஸ் அப் இருக்கு, ட்ராமா வந்து கூறப்படுவது. நீ எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் மைக்கிட்ட வந்து பேசியானோ நீ அதை, அண்ட் ரெண்டு ரோக்கு தான் தெரியும், மூணாவது ரோலேருந்து உன் மூஞ்சியே கூட தெரியாது, நீ என்ன உணர்ச்சி வசப்பட்டு நடித்தாலும் யாருக்கும் தெரிய போகிறது இல்லை. ஸோ உன் குரல் மாடுலேஷன் தான், அதனால தான் சிவாஜி கிரேட் அப்படிம்பேன் நான். அவர் வந்து ட்ராமாலையும் வேட்டாம் கல்லியிலும் நடிச்சிருக்கார், தங்கப்பதக்கத்திலையும் நடிச்சிருக்கார், சினிமாலையும் நடிச்சிருக்கார் அவர்.
சார் உங்களுடைய அந்த ஃபேவரட் ஸ்லோகன், ஹியூமரிஸ்ட் பை பர்த் அப்படின்னு சொல்லுவீங்க, அது என்ன சார் மீனிங், அது டீடைல் சொல்லுங்களேன்.
அதை எழுதுனது வந்து என்னுடைய நண்பன் காந்தன் அப்படிங்கிறவன், எஸ் பி காந்தன்ட்டு என்னோட டிராமா இயக்குனர். தடி ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எல்லாத்தையும் நம்மளே பண்ணக்கூடாது, நம்ம டைலாக் மட்டும் தான் எழுதணும். இப்போ கலைஞர் வந்து டைலாக் மட்டும் எழுதி பராசக்தி எவ்வளோ பேர் வாங்க இல்லையா இல்லையா, அதுக்கப்புறம் அவர் எவ்வளோ படத்துக்கு டைலாக் எழுதினார். அவர் கலைஞர்னா டைலாக் வசனம்னு ஞாபகத்துக்கு வருது இல்லையா, அந்த மாதிரி கிரேசி முகன்னா வசனம்னு ஞாபகத்துக்கு வரணும். என்னுடைய டிவி சீரியல் கூட நான் டைரக்ட் பண்ண கிடையாது, நான் ஐ வில் கிவ் இட் டு அந்த டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தட் இஸ் யூ மஸ்ட் கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு எவ்ரிபடி. ஒரு டெமோக்ரஸி ஒன்று வேணும் உங்களுக்கு, சுதந்திரம் ஒன்று வேணும், ஜனநாயகம் ஒன்று வேணும். நம்ம வந்து அதை வந்து அதை கொடுத்தது வந்து அதை சொன்னது வந்து என்னுடைய நண்பன் காந்தன், எஸ் பி காந்தன்னு எங்கள் ட்ரூப் இயக்குனர். நான் வந்து ஸ்கிரிப்டை எழுதிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு மறந்து போயிடுவேன், நான் பாட்டு அதை ஸ்கிரிப்டே மறந்து விடுவேன், அடுத்து எழுதுறதுக்கு போயிடுவேன். அவன் வந்து மாடியிலேருந்து பறக்க விடுவான், மிஞ்சினது எதுவோ அதுதான் அவன் சும்மா வேடிக்கைக்கு சொல்கிறது. அவன் உட்காந்து எடிட் பண்ணுவான், உட்காந்து எடிட் பண்ணி மியூசிக் கியூசிக்லாம் போட்டு நடிப்பெல்லாம் சொல்லி கொடுத்து கடைசி ஒரு அஞ்சு நாள் தான் நான் என்னுடைய ரோலுக்கே நான் நடிக்க போவேன். கிருஷ்ணர் ரோலுக்கே நான் வந்து நடிக்க போனது கடைசி அஞ்சு நாள் தான். எனக்கு அதுவும் கிருஷ்ணராக நடிக்க போகிற போது நான் மீசை வச்சுருந்தேன், என்னடா அது மீசை வச்சுருந்துக்கோமே, கிருஷ்ணர் மீசை வச்சுருப்பாரா, அந்த ப்ளூ தடைக்கணும்னா ப்ளூ தடையினா அப்புறம் மறுநாள் பூரா நான் ப்ளூவாக தான் இருப்பேன் இல்லை. ஸோ நான் கண்ணாடி வேற போட்டுருக்கேன், கண்ணாடி போட்டுக்காமல் நான் லென்ஸ் வச்சுக்கலாம் டாக்டர் பண்ண, டாக்டர் சொன்னால் லென்ஸ் பழகிறதுக்கு ஒரு மாதம் ஆகணும் அப்படின்னார் அவர். எனக்கு மறுநாள் இனாகுரேஷன், எனக்கு கண்ணாடி வேறு போட்டுருக்கேன், லென்ஸ் வேறு மீசை வேறு வச்சுருந்துருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது அப்போ நான் மூணு ஜோக் ஆட் பண்ணேன், வாட் இஸ் காட், காட் இஸ் லவ் பட் லவ் இஸ் பிளைண்ட், ஸோ காட் இஸ் பிளைண்ட் அதனால தான் கண்ணாடி போட்டிருக்காரு அப்படின்னு. அண்டு இப்போ எங்கள் தாத்தா இருக்கார், அவர் வந்து பிரபாம ஜோக் அடிப்பார் அவர். பட் எங்கள் தாத்தா வந்து நான் வந்து முதல் முதல்ல ஒரு அம்பாள் படம் வரைஞ்ச போது ஏன்னா அது நம்ம வீடு வேலைக்காரி மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அவர். அப்புறம் நான் திரும்பி வரைஞ்சி காமிச்சு, ஏழு வாட்டி வேலைக்காரின்னு தான் சொன்னேன், எனக்கு ரொம்ப கோபம் திருத்தம், வேலைக்காரியே வரைஞ்சி காமிச்சா அப்படியே அம்பாள் மாதிரி இருக்கா அப்படின்ட்டு அவர் என்ன என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் சொல்லிருக்காரு. பட் அப்புறம் சொன்னார், அம்பாளோட ஒரு பெரிய வேலைக்காரி உண்டா, ஏழு பதினாலு லோங்களை பரிபாலிக்கிறாள் அப்படின்னு அவர் சொன்னார் அவர். ஸோ அந்த பஞ்சு தேலாக்க நான் கத்துனது வந்து அவன் எங்கள் தாத்தா கிட்ட தான். இப்போ வந்து இருகோடுகள் பார்த்தீங்களா ரொம்ப சீரியஸ் சப்ஜெக்ட், அதை நான் மீசியான மனைவின்னு ஒரு ட்ராமாவை பண்ணேன் நான். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலெக்டர் வர மாதிரி ஆடிட்டர் வந்து வரார், அவர் வந்து ஆடிட்டர் முதலே லவ் பண்ணுறவன் அவன் ஹீரோ, அவன் வீட்டுக்கு வரேன்னா என்ன பண்ணுறது, ஆல்ரெடி அவன் மேரீட், அவன் ஒரு ஒய்ஃப் இருக்கா, ஸோ ஃப்ரெண்டு கிட்ட வேறு வழி இல்லாமல் சொல்லுவான். அவன் ஃப்ரெண்டு வந்து பொம்பளை விஷம் போட்டுன்னு வருவான், இதைத்தான் முதல்ல வந்து அவ்விஷன்மையை எடுக்கிறதா இருந்தது. பொம்பளை விஷம் வந்து மிஸ்ஸஸ் டவுட் ஃபேருக்கு முன்னாடியே நான் போட்டுவிட்டேன் நான், அதை கமல் சார் போட்டுவிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நமக்கு எனக்கு வந்து ஒரு பொன் முட்டை எழுற வார்த்தை அது, அது வந்து கிட்டத்தட்ட 850 ஷோ என்ன நாங்கள் போட்டோம் நாங்கள் அதை, அது சூன் இட் இஸ் கோயிங் டு பிகம் 1000 என்ன, நான் அதை வந்து நான் அதை இழக்க விரும்பலை. ஸோ நான் கமல் சார் சொன்னேன், சார் நாங்கள் ட்ராமா போட்டுருக்கோம் சார், நீங்கள் வந்து இதை வந்து சினிமாவுக்கெல்லாம் சொல்கிறீங்க, நீங்கள் சினிமா பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் யாருமே அதை ட்ராமா பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன் நான். அவர் கமல் சாருக்கும் ட்ராமாவில் இன்ட்ரெஸ்ட் உண்டு உண்டு, ஏன்னா அவர் எஸ்வி இவர் எஸ்வி சஸ்தனாமன் டிகே சண்முகன் ட்ரூப்பில் வந்து அப்பாவை நான் சேர்ந்த ட்ராமாவில் நடிச்சிருக்காரு அவர். ஸோ அதனால் அவர் ட்ராமா இன்ட்ரெஸ்ட் உண்டு, சரி நீ ட்ராமா போடுறேன்னா போட்டுக்கோ அப்படின்ட்டு அவர். அப்புறம் மறுநாள் வந்து மோகன் என்னப்பா அது ரவிக்குமார் வெயிட் பண்ணிட்டு இருக்கார், நான் என்னோட கால் ஷீட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நம்ம இன்னும் வந்து கதையை டிசைட் பண்ணல அப்படின்னு. இங்கேருந்து பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வந்தோம், போயிட்டு வரதுக்குள்ள முடிவு பண்ணது தான் வந்து அவ்விஷ்மி கதை.
சார் உங்களுடைய படத்துக்கு வந்து இந்த வாய்ஸ் மாடுலேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணணும், அதுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க?
வாய்ஸ் மாடுலேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். அதாவது நான் எழுதுறதுல வந்து 50%னா டெலிவரியில் தான் மீதி 50%. இப்போ கவுண்டமணியோ விவேகோ வடிவேலோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெலிவரியில் எக்ஸலண்ட்டு. அதே மாதிரி ஊர்வசி ராட்சசி, நான் திருப்பி திருப்பி ராட்சசின்ற வார்த்தையை சொல்கிறதுக்கு என்னென்னா, அவங்க வந்து நடிப்பில் வந்து ராட்சசி அவங்க. அதாவது மைக்கேல் மதுர காமராஜரில் வந்து ஐ வாஸ் ஷாக்டு என் ஊர்வசி வந்து ஆதோ இருக்குது அப்படின்னு மேலேருந்து அந்த இது எடுத்துருவோம், அது எலி பாஷானத்துக்கு வந்து எலி பொட்டி எடுத்துட்டு ஆதோ இருக்குது அப்படின்னு எடுக்கிறது இருக்க அந்த டெலிவரியில் தான் வர்றது. அதை வந்து அங்கே டப்பிங் போகிறேன், வேறு யாரும் டப் பண்ணியிருக்காங்க ஊர்வசிக்கு, ஏன்னா ஊர்வசி வழக்கமாக அவங்க கேரளாவாக இருக்கிறதால டப்பிங் வந்து நடிச்சுட்டு அவங்க விட்ருவாங்க அவங்க. ஸோ நாங்கள் டப் பண்ணுறாங்கன்னு பண்ணாங்க, நான் சொன்னேன் இல்லை சார், நான் உடனே கமல் சாருக்கு ஃபோன் பண்ணேன், சார் என்ன சார் ஊர்வசிக்கு வேறு யாரோ டப் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு, இல்லை இல்லை அப்போ வந்து ஊர்வசி ஆஸ்க் ஊர்வசி டு டப் தி டைலாக்ஸ் அப்படின்ட்டாங்க. தென் ஊர்வசி வாஸ் பிராட், ஊர்வசி உட்காந்து அதை அதை பண்ணுறது வந்து தோ கிடச்சிடுத்து அப்படின்னு இருக்கிறது வந்து அவ்வளோ அழகாக பண்ணாங்க அவங்க. அது வந்து ஒரிஜினலாக டப்பிங் ஆர்டிஸ்டால முடியல அதை அந்த கெட்டியார்த்தம். ஸோ டைலாக் டெலிவரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ எங்கள் ட்ரூப்பில் எடுத்திருந்தீங்களா, என்னோட தம்பி மது பாலாஜி இருக்கான, தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படிம்பாங்க, தம்பி உடையான் மேடைக்கு அஞ்சான், அதாவது மேடையில் வந்து நாடகம் ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நான் எதிர்த்து பாதி இந்த கடவுள் பாதி தெய்வம் பாதி தெய்வம் பாதி மனிதன் பாதி இரண்டும் சேர்ந்த கலவைனான்னு அவர் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி டைலாக் பாதி டெலிவரி பாதி இரண்டும் சேர்ந்த கலவை தான் காமெடி. ஸோ என் தம்பி பாலாஜி பாது பாலாஜி வந்து எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடியன். அவன்
சார் இந்த ஸ்லாப்ஸ்டிக் ஹியூமர்னு சொல்லுவாங்க, நீங்கள் கூட பஞ்சதந்திரம்ல பண்ணியிருப்பீங்க, அது வந்து இந்த டயலாக் வைஸ் இந்த ஆக்ஷன் வைஸ் அதை எப்படி சார் பிரித்து கன்வெர்ட் பண்ணி அதை எப்படி நீங்கள் டெலிவர் பண்ணுறீங்க
சார்? முதல் முதல்ல ஸ்லாப்ஸ்டிக் ஹியூமர் வந்ததுக்கு வந்து ஒரு புராண கதையே இருக்குது. அதாவது விஷ்ணு வந்து ஒரு தடவை சிவனை பார்க்கறதுக்காக கைலாசம் போனாராம். அப்போ வந்து பிள்ளையார் அங்கே இருந்திருக்க விளையாட்டி இருந்திருக்க வாசலில் அப்போ விஷ்ணுவோட சங்கச்சக்கரம் வந்து விழுந்துருத்தான் கீழே, வாயில் போட்டு முழுங்கிட்டாராம். அவர் முழுங்கினோடனே விஷ்ணு வந்து தன்னோட நாலு கையால் காதை பிடிச்சி உட்காண்ட கொண்டு எந்திரிச்சாராம், ஸ்லாப்ஸ்டிக் பண்ணாராம். அதை பார்த்து குழந்தை பிள்ளையார் வந்து விழுந்து விழுந்து சிரிச்சு தான். ஸோ வாயிலேருந்து அந்த சக்கரை விழுந்துருத்தான், அந்த சக்கரத்தை எடுத்து சரி சிவனை அப்பால பார்த்துக்கலாம் அப்படின்னு ஓட்டாராம் அவர். ஸோ முதல்ல ஸ்லாப்ஸ்டிக் ஹியூமர் பண்ணது வந்து நாலு வந்து தோர்பினா நாலு, கர்ணம்னா காது, தோர்பி கர்ணம் தான் தோப்பு கர்ணம்னு அப்புறம் மாறிச்சு. இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸாக கூட பண்ணிட்டு இருக்கோம் பாது. இதை சொன்னது நான் இல்லை, பரமாச்சாரியா. அதாவது ரைட்டிங் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை அலோவ் பண்ணிடுவாங்க. இப்போ ரைட்டிங் இல்லைன்ற இடத்துல தான் அந்த ஸ்லாப்ஸ்டிக் ஹியூமர் வந்து நிறையா வரும் உங்களுக்கு. பட் ஹியூமர் வந்து கன்சிஸ்டிங் ஆஃப் ஸ்லாப்ஸ்டிக், என்னோடய டெஃபினேஷன் ஆஃப் ஹியூமர் என்னென்னா சந்தோஷப்பட வைக்கிறது. அது சங்கர் படமோ லட்டி ரோபோவோ லட்டி ஒரு காதலோ நக்மாண்டு பிரபுதேவா நடிச்சார் அது அந்த கிராண்டியர் இருக்கு இல்லையா, அந்த கிராண்டியர் ஒரு ஜேம்ஸ் கேமரன் எடுக்கிறதோ சங்கரனோட எனக்கு ஜேம்ஸ் கேமரன் தான் ஞாபகத்துக்கு வருது, ஜேம்ஸ் கேமரன் எடுக்கிறதோ அது வந்து அது தட் இஸ் ஆல்சோ ஹியூமர். என்ன பொறுத்தவரைக்கும் டெஃபினேஷன் ஆஃப் ஹியூமர் என்னென்னா ரோட்டில் பொறிச்சு ஒரு குழந்தைய பார்க்குறோம் சந்தோஷமாக இருக்குது, அது கருப்பு குழந்தையா வெளுப்பு குழந்தையான்னு பார்க்குறதில்ல, மொத்தத்தில் அது பச்சை குழந்தை அதுவும் கலர் தான். அதாவது வாழ்க்கை வந்து கிரேசி தான். என்ன சுஜாதா சார் சொல்லுவார், எந்த ஒரு சின்ன விஷயத்துலையும் கதை இருக்குது அப்படின்ட்டு, எந்த ஒரு சின்ன விஷயத்துலையும் காமெடி இருக்குது. நம்ம டைம் எடுத்துணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஐ எம் ஒன்லி ஃபார் ஜென்ஸ் மாதிரி தோணும், தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் வந்து பாரத குட்டு அப்படின்னாங்க, ரைட்டர்ஸ் பிளாக்கு பாரத குட்டு. வியாசர் என்ன சொன்னால் நான் கதை சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன், நீ வந்து கேள்வி கேட்காம எழுந்தே இருக்கணும். பிள்ளையார் சொன்னால் நான் எழுதிட்டே இருப்பேன், நீ நடுவில் நிறுத்தக்கூடாது அப்படின்ட்டு. வியாசரன் முன்னர் நடுவில் வந்து அவர் தோணலைன்னு வச்சுக்கோங்களேன், அனாவசியமாக டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பார். அவர் பிள்ளையார் உட்காந்து எழுந்திருப்பார், நிறுத்தக்கூடாது நடுவில் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கதைக்கு ஒரு அப்புறம் ராமர் என்ன பண்ணார்னா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அந்த ரைட்டர்ஸ் பிளாக் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ போக்குறது வந்து டைம் தான். யூ மஸ்ட் கிவ் டைம், யூ மஸ்ட் வெயிட் ஃபார் தி பர்சீவரன்ஸ் வேணும், டெனாசிட்டி ஆஃப் பர்பஸ் வேணும். ஹியூமருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான்.
சார் இப்போ டிஜிட்டல் காம்படிஷன் அதிகமாக இருக்கு, இப்போ இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் மீடியாவில் உங்களுடைய ட்ராமாவை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க?
சி தே ஹேவ் அ மென்டல் ரிமோட் சார், வெதர் டு கோ டு நித்யாசிரி கச்சேரி ஆர் கிரேசியமோகன் ட்ராமா ஆர் கமலஹாசன் படம் ரஜினிகாந்த் படம் அப்படின்னு ஒரு மென்டல் ரிமோட், ஆர் தோனியோட கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணுமா அப்படின்ட்டு மென்டல் ரிமோட் ஒன்று வச்சுருக்காங்க அவங்க. அந்த மென்டல் ரிமோட்டில் நம்ம வந்து ஆல்வேஸ் பஞ்ச் பண்ணால் கிரேசி மோகன் வரா மாதிரி இருக்கணும் நம்மளது, அப்போ தான் நமக்கு வந்து கேட் கலெக்ஷன் ஆகும், அப்போ தான் நம்ம ட்ராமா நிறைய ஆயிரம் வாட்டிலாம் போட முடியும். கேட் கலெக்ஷன் ஆகிறது இப்போ என்னுடைய அடுத்த ட்ராமா வந்து ஐபிஎல் மாதிரி சிபிஎல் அப்படின்னு கிரேசி ப்ரீமியர் லீக் அப்படின்ற டைட்டில் வச்சுருக்கேன் சிபிஎல் அப்படின்ட்டு. அதாவது என்னுடைய நாடகத்துலேருந்தே 20-20 நிமிஷம் ஹிட்டான ட்ராமாஸ் இருக்கு இல்லையா, 20-20 மாதிரி 20-20 நிமிஷம் அந்த 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 மியூசிக்லேருந்து ஆரம்பித்து எல்லாம் கம்ப்ளீட்டாக 20-20 நிமிஷம் அந்த சாக்லேட் கிரிஸ்டா மேரேஜ் மேனே சொல்லணும் மாது பிளஸ் டூ மீசியானல் மனைவி நீங்கள் சொன்ன மீசியானல் மனைவி எல்லாத்துலேருந்தும் பெஸ்ட்டு சீன்ஸ் வந்து ஒரு 20-20 நிமிஷம் போட போகிறோம் நாங்கள். அது சிபிஎல்ன்ற பேரில் இனாகுரேட் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ எனக்கு எழுதுறதுக்கு டைம் இல்லை, நிறைய ட்ராமா போயிட்டு இருக்கோம். வெளியூர் இப்போ கூட பெண்ணாடம் போயிட்டு வந்தோம், கிரேசி கிரியேஷன்ஸு இப்போ பெண்ணாடம் போயிட்டு வந்தோம். இப்போ நியூசிலாண்டு அண்டு ஆஸ்திரேலியா போக போகிறோம், துபாய் போக போகிறோம். அண்டு வந்து நாங்கள் வந்து இது தவிர லண்டன் போயிட்டு வந்தோம், அமெரிக்காவுக்கு ஒரு 7 வாட்டி போயிருக்கோம். அமெரிக்காலே 100 ஷோ போட்டிருக்கோம் நாங்கள், இது வரைக்கும் 6000 ஷோ போட்டிருக்கோம் நாங்கள் கிரேசி கிரியேஷன்ஸ். அதாவது என்னை பற்றி நான் ஒஸ்தியாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, என்னை பற்றி நான் சொல்லாமல் வேறு யார் சொல்ல போகிறாங்க, நான் தான் சொல்லிக்கணும் இல்லையா? அதாவது நீங்கள் சொல்கிறீங்கிறதுனால நான் சொல்கிறேன் நான். அதாவது நான் வந்து 6000 ஷோ போட்டிருக்கேன், கிட்டத்தட்ட வந்து உலகத்தில் உள்ள மேப்பில் இல்லாத ஊருக்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறேன் நான். அதற்கு காரணம் வந்து என்னுடைய எழுத்து, எழுத்துக்கு காரணம் வந்து என்னுடைய ட்ரூப்பு. என்னோட ட்ரூப் வந்து 40 வருஷமா ஒன்னா இருக்கா, ட்ரூப் ஆரம்பிச்சு 40 வருஷம் ஆகுது.
கமல் சார் கிட்ட ஸ்பெஷலா ஏதாவது சில விஷயங்கள், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ஷேர் பண்ணிக்குவீங்க சார்?
நான் வந்து கமல் சார் எதையுமே கேட்க மாட்டேன். ஐ வில் டாக் ஒன்லி அபவுட் மை ஃபிலிம்ஸ், என்ன என்னுடைய கதை வசனம், நடி கவிதை பேசுவோம் நாங்கள். உப்பு சப்பு இல்லாத நடிஸ் டெய்லி ஒரு 1 hour பேசிட்டு இருப்போம் நாங்கள். அந்த ஃபோன் டாக்ல நீங்க என்ன பொங்கன் வர என் ஒய்ஃபை சாப்பிட்டுட்டு பேசுங்களா எப்படி போவோம். அந்த அளவுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு 1 hour அவர் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் வர்ற வரைக்கும் ஃபோன்ல கூட பேசிட்டே இருப்பார். அதாவது நான் வந்து நான் ட்ராமா எழுதினாலும் சரி சினிமா எழுதினாலும் சரி கமல் சார்கிட்ட சொல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன் என் ஒய்ஃபுக்கு லெட்டர் எழுதினா கூட அதை கமல் சார்கிட்ட படிச்சு காமிச்சுட்டு தான் அப்புறம் என் ஒய்ஃப் போஸ்ட் பண்ணுவேன். அந்த அளவுக்கு நட்பு. அதாவது முதல்ல வந்து முதல்ல ஃப்ரெண்ட்லி ரிலேட்டிவ்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருந்தோம், அப்புறம் ரிலேட்டிவ்லி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். இப்போ வந்து நிஜமாவே ரிலேட்டிவ்ஸ் ஆகிட்டோம் நாங்கள் கிட்ட. கமல்ஹாசனுக்கு மொத்தம் 3 அண்ணாக்கள், சாருஹாசன், சந்திரஹாசன், 3வது யாருனா மோகனஹாசன் நான்.
சார் ஜென்ரலாக நீங்கள் அழுது நாங்கள் நிறைய பேர் பார்த்ததில்ல, பட் வசூல் ராஜாவில் வந்து ரொம்ப எமோஷ்னலாக அழுகிற மாதிரி சீன் இருக்கும், அதுக்கு நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அந்த மொமெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்களேன்.
எனக்கு அழுகியே வராது சார். எனக்கு நான் வந்து கமல் சார் என்ன சொன்னார், நல்ல கதையாக இருக்குது எழுதுறது எழுதிட்டு அப்புறம் அழுக வராதுன்னு சொன்னார். அப்படி எங்களை அழுக வருது அப்படின்னாரு, நீ அழுதுதான் ஆனோ அப்படின்னாரு. எனக்கு என்ன பண்ண, எனக்கு அழுக அப்போ என்னாலமும் பண்ணி பார்த்தேன், போகாது போகாது அழுக வரும் கண்ணில் ரெண்டு சொல்லி தனியான வரணும் அப்படின்னாங்க. அப்புறம் கேட்காம நான் வந்து இவ்வளோ ஸ்னேகா இருக்கா இல்லையா, அவள் வந்து சார் கிளிசரின் போட்டுக்கோங்க சார் அப்படின்னா, கிளிசரின் கண்ணில் ஊத்துறது எனக்கு, பட் அழுக வரல, முகத்தில் சோகம் வரல எனக்கு, பட் வெறும் கிளிசரின் தான் வருது. அப்போ வந்து எதுவும் மேனேஜ் பண்ணேன், சிரமப்பட்டு மேனேஜ் பண்ணேன். அதே மாதிரி எஸ்பி முத்துராமன் ஒரு டிவி சீரியல் ஒன்று எடுத்தார் ஆச்சி இன்டர்நேஷ்னல்ட்டு, அதில் நான் வந்து நான் நடித்தேன். நான் அதில் ஒரு சோக சீனு கண்ணை பொத்தின்னு நான், ஏன்னா மெயினாக கண்ணு தான் காமிச்சு கொடுக்கும் சீரீஸு. எனக்கு சோகம் பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு சோகம் வந்து அசோகம் தான், எஸ் ஏ அசோகம் தான்.
என்ன நேயர்களே, கிரேசி மோகன் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியினுடைய ஒரு சில பகுதிகளை நாம் கேட்டோம். அவர் என்றும் அவர் நம்முடைய மனதில் நிலைத்து நிற்க காரணம் அவருடைய திரைத்துறையில் அவருடைய பணி. ஒரு சினிமாவில் அவர் நடித்து எழுதி வெளியிட்ட ஒரு காட்சியினுடன் இந்த வார நிகழ்ச்சிகள் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநலவன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போமா?
என்னப்பா ராமேஸ்வரா, உன்னதான் எதிர்பார்த்து இருந்தேன். வாப்பா வா, ஓ லிஸ்ட் தான் படிச்சுட்டு இருக்க, ரொம்ப பெருசா இருக்க.
லிஸ்ட் படிச்சு புளிப்பு மிட்டாய்
சும்மா இருக்க நீ.
1000 சாமான் வாங்க வேண்டியிருக்கு, எடுத்த எடுப்புல புளிப்பு மிட்டாயா?
இன்னும் 1000
அஸ்கா 1 kilo, ஓமாயில் 1 tin, புளி 2 kilo, பயத்தம்பருப்பு 1/2 kg கேட்டலா? இது ஆத்துக்காக்கும்
ஏன்னு படிச்சிரு.
இதுல என்ன பாக்கன் இருக்க எழுதுங்க.
ஏப்பா ராமேஸ்வரா, இனிமேல் பட்டி எல்லாத்தையும் படிச்சு கொடுத்து பெட்டர்.
10 வருஷமா பண்ணாத இப்ப பண்ண ஒரு
படி.
என்ன நீளமா இருக்கு, மஞ்சள் பொடி 4 kilo, வாசன பொடி 2 kilo, கேர் ஃப்ரீ 1/2 dozen, அஸ்கா 1 kilo பிளஸ் 2 kilo, புளி 2 kilo பிளஸ் 2 kilo, இது என்ன எல்லாம் பிளஸ் 2 இருக்கு.
சரிப்பா, இந்த மாதிரி 1/2 kilo 1 kilo காலம் தள்ள முடியுமா? இன்ன நீ உங்க அப்பா ரெண்டு பேரு இப்ப குடும்பமே பிளஸ் 2 ஆயிடுச்சு.
ஏது குடும்பம்?
உங்க மாமியார் வந்திருந்தாப்பா, உன் அக்கௌண்ட்ல எல்லாம் வாங்கிட்டு
போயிட்டா. என்ன தெரியும் ஏது மாமியார்?
மாமியார் பாட்டி.
இது என்ன மாமியார் பாட்டி, மாமனார் தாத்தா பாட்டி தெரியறதால நோக்கு. திருப்பிரசந்திரோட பாட்டி, திருட்டு பாட்டி. அப்ப வந்து எங்க அக்கௌண்ட்ல கேட்டா கொடுத்துறா விசாரிக்கும் தாப்பா. இது என்ன காந்தி கணக்கா?
ஏன்பா சத்தம் போட்டு ஊரை கூட்ட? இதெல்லாம் அந்த பொண்ணை கைய பிடிக்கிறது முன்னாடி யோசிக்கணும் தெரியுமோ இல்லையோ. அத்திமீறி போயிட்டியா?
ஆத்தெல்லாம் ஒண்ணும் மீறலை. நான் கைய பிடிச்சதை யாரு சொன்ன?
அந்த பாட்டி தான் சொன்ன.
எல்லாத்தையும் சொல்லிட்டு அலையறாள் இவ்வளவு விடறதில்லை. ரெண்டுல ஒண்ணு பாத்துறது. நீ ஸ்கூட்டர் எடுத்துட்டு போய் அப்பாவை ஜாக்கிரதையா ஏத்துட்டு திருப்பரசுந்தர யாத்துக்கு வா. போ எங்க அம்மா இந்த புளிப்பு மிட்டாய் போடா கர்ப்பஸ்திரி பாச கேட்டோம் எப்ப பார்த்தாலும் புளிப்பு மிட்டாய். போ திருப்பரசுந்தர யாத்துக்கு வர கேட்டியா? நீ எல்லாருக்கும் முன்னாடி அடியும் வாங்கி வச்சுட்டு இப்ப புளி 2 kilo வா. அழுக்கு பழி புளிக்கு புளி நானும் ரவுடி ஆக்கு கட்டல.
யார தாத்துல, யாராவது இருக்காளா இல்ல இல்லையா?
யாரது? ஓ நீங்களா? இது வந்துட்டேன்.
நீ வரண்டா, நான் வந்து பாக்க வரல. ஏட்டையா உன் பாட்டியை கூப்பிடு.
நான் வந்துட்டேன்.
ஆ நீ வரண்டா, நான் வந்து பாக்க வரல. உன் பாட்டியை கூப்பிடு. திருப்பர சுந்தரி ஏய் திருப்பு
வாங்க.
நான் ஒன்னு பாக்க வரலை, உன் பாட்டி கூப்பிடு.
பாட்டி இப்பதான்
பழைய கடைக்கு போயிருக்காளா?
ஓ, எப்படி கண்டுபிடிச்சீங்க?
எல்லாம் தெரியும் கேட்டா
வாங்க.